بسم الله الرحمن الرحيم.
الحمد لله، نحمده ونستعينه ونستغفره، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இன்னர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வானவர்களின் உலகம் என்ற இந்த தொடர் வகுப்பிலே இன்றைய வகுப்பில் நாம் முதலாவதாக பார்க்கவிருப்பது விடுபட்ட ஓரிரு செய்திகளை பார்த்துவிட்டு நமது தலைப்புக்குள், நமது தொடர்ச்சியான அந்த பகுதிக்குள் செல்வோம். புகாரியிலே 7405வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹு தஆலா கூறுவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அன இந்த வன்னி அப்தி பி வ அன மஅஹு இதா தக்கரனி ஃபஇன் தக்கரனி ஃபி நஃப்ஸிஹி தக்கர்துஹு ஃபி நஃப்ஸி வ இன் தக்கரனி ஃபி மலஇன் தக்கர்துஹு ஃபி மலஇன் கைரிம் மின்ஹும். செய்தியை நன்றாக கவனியுங்கள். அல்லாஹு தஆலா கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், என் அடியான் என்னை பற்றி எப்படி எண்ணுகிறானோ அதற்கேற்ப நான் அவனிடம் நடந்து கொள்வேன். இவ்வளவு முக்கியமான செய்தி இது. அதாவது நாம் அல்லாஹுவை பற்றி எப்படி எண்ணுகிறோமோ அப்படித்தான் அல்லாஹ் எம்முடன் நடந்து கொள்வான். இது மிக முக்கியமான ஒரு இடம். நாம் அல்லாஹுவை உரிய முறையிலே ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு, அவனுடைய அந்த வல்லமைகளை பேராற்றல்களை உரிய முறையிலே விளங்கி, அவனுடைய அருளில் அணுவளவும் நாம் நிராசையடைந்து விடாமல், நம்பிக்கை இழந்து விடாமல் நாம் செயல்படும் போது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எம்முடன் எப்படி நடந்து கொள்வான் என்பதை வரலாறு நமக்கு சொல்கிறது. அல் குர்ஆன் சுன்னா, அல்லாஹுவை உரிய முறையில் நம்பிக்கை கொண்டவர்களோடு ரப்புல் ஆலமீன் எப்படி நடந்து கொண்டான். அதேபோன்று தொடர்ந்து அதிலே வருகிறது, அதாவது எனது அடியான் என்னை நினைவு கூறும் போது அவனுக்குள் ஒருவர் அல்லாஹுவை தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறார். அல்லாஹுவை அவர் அவருக்குள் நினைவு கூறும் போது நான் அவனுடன் இருப்பேன். அதாவது அல்லாஹுவை நாம் நினைவு கூறும் போது நம்முடன் யார் இருப்பது? அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன். நாம் அல்லாஹுவை நினைவு கூறும் போது அல்லாஹ் என்னுடனும் உங்களுடனும் இருப்பான். அதேபோன்று அவன், அந்த அடியான் என்னை அவனது உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை எனது உள்ளத்தில் நினைவு கூறுவேன். அல்லாஹுடைய பண்புகளை நாம் அறிவோம். அவனுடைய கண்ணியத்துக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப நாம் அவற்றை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹு தஆலா தனக்குள் நினைவு கூறுகிறான், நாம் அந்த ரப்பை நினைவு கூறும் காலமெல்லாம். அதேபோன்று அடுத்த அந்த ஹதீஸில் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த அடியான் ஒரு சபையில் அவையோருக்கு மத்தியில் அவன் என்னை நினைவு கூறும் போது அவர்களை விட சிறந்த ஒரு அவையில் நான் அவனை நினைவு கூறுவேன். அப்ப இந்த இடத்துல ஹதீஸ் நீங்கள் கவனிக்க வேண்டும், வஇன் ذكرني في ملأ ذكرته في ملأ خير منهم. அவங்க ஒரு கூட்டமாக இருந்து அல்லாஹுவை நினைவு கூறும் போது அதைவிட சிறந்த கூட்டத்தில் அல்லாஹ் அந்த அடியானை நினைவு கூறுகிறான். அந்த சிறந்த கூட்டம் யாரு? யார் அவங்க? மலக்குகள். சிறந்த கூட்டம் என்று அல்லாஹு தஆலா சொல்வது வானவர்கள், மலக்குகள். நாம் அந்த ரப்பை நினைவு கூறுவதில் பல குறைபாடுகள் எல்லாம் இருக்கும். நாம் இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் இதில் நன்மை செய்தவர்கள், பாவிகள், மனிதர்கள் என்றாலே பாவத்தில் இருப்பவர்கள். அல்லாஹு தஆலா சிறந்த ஒரு கூட்டத்தில் நினைவு கூறுவதாக இதிலே குறிப்பிடுகிறான். அதேபோன்ற நறுமை சகோதரர்களே, வயின் தகர்ரப இலைய பிஷிபிரின், அவனின் பக்கம் ஒரு சாண் நெருங்கினால், நாம் அல்லாஹுவின் பக்கம் ஒரு சாண் நெருங்கும் போது அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தகர்ரப் து இலைஹி திராஅன், அந்த அடியானின் பக்கம் ஒரு முளம் நெருங்குகிறான். சுபஹான் அல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, நாம் அல்லாஹுவின் பக்கம் ஒரு சாண் நெருங்கும் போது அவன் ஒரு முளம் நெருங்குகிறான். நாம் அவன் பக்கம் ஒரு முளம் நெருங்கும் போது அவன் ஒரு பாகம் அவன் நெருங்குகிறான். நாம் அவன் பக்கம் நடந்து செல்லும் போது அவன் எம்மை நோக்கி ஓடி வருகிறான், ஓடி செல்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமை சகோதரர்களே, சுபஹான் அல்லாஹ், இது அல்லாஹுடைய மிகப்பெரிய பேரருள், பேரருள். நாம் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் நெருங்கினால் அல்லாஹ் என் பக்கம் அதைவிட வேகமாக நெருங்குகிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அதைவிட வேகமாக நெருங்குகிறான் அவனுடைய அருள். அந்த அருளின் மூலம் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மை அரவணைத்துக் கொள்கிறான். அருமையான சகோதரர்களே, அப்ப நாம் ஒரு கூட்டமாக இருந்து ரப்பை நினைவு கூறும் போது ஒரு சிறந்த கூட்டத்தில், நம்மை விட அந்த மனிதர்களை விட சிறந்த கூட்டத்தில் அல்லாஹ் நினைவு கூறுவான். அந்த சிறந்த கூட்டம் யாரு சொல்லுங்க? மலக்குகள். அடுத்த நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் அடியார்களின் சில அமல்களை பெருமையோடு நினைவு கூறுகிறான். படிச்சுக்கிறோமா இல்லையா? அல்லாஹு தஆலா அடியார்களின் அமல்களை யாரிடம் பெருமையோடு நினைவு கூறுகிறான்? மலக்குகளிடம். அப்படி நாங்கள் இந்த வகுப்பில் படித்த ஒரு செய்தியை சொல்லுங்க பாபா, இந்த தொடரில் படித்த ஒரு செய்தியை சொல்லுங்க பாபா. மலக்குகளிடம் அல்லாஹு தஆலா பெருமையோடு நினைவு கூறுகின்ற ஒரு வணக்கம், ஒரு அமல் சொல்லுங்க. என்ன நினைவு வச்சுக்கிறீங்க இந்த வகுப்புல படிச்சதுல? அதாவது நாம் இல்முடைய மஜ்லிஸிலே உட்காரும் போது, இல்முடைய மஜ்லிஸில் நாம் அமரும் போது, உட்காரும் போது, என் அருமை சகோதரர்களே, அதாவது அல்லாஹு தஆலா மலக்குகளிடம் அந்த அடியார்களை பற்றி பெருமையோடு நினைவு கூறுகிறான். இந்த மஜ்லிஸ்ல நாங்கள் உட்கார்ந்திருக்கும் காலம் எல்லாம், உங்களோட சிந்தனைகளை வகுப்புல வைங்க, அதாவது உட்கார்ந்திருக்கும் காலம் எல்லாம் மலக்குகளிடம் அல்லாஹ் பெருமையோடு நினைவு கூறுவான். அதே போன்று அடுத்த ஒரு செய்தியை பாருங்க, அகமதுல 6750வது செய்தி. இந்த செய்தி அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். ஒரு நாள் நாம் அல்லாஹ்வின் ரசூலோடு மகரிபை தொழுதோம். மகரிபை தொழுதுவிட்டு அங்கே உட்கார்ந்தவர்கள் அப்படி உட்கார்ந்தாங்க. தொழுகையை முடிச்சுட்டு போனவங்க என்ன செஞ்சாங்க? சிலவங்க அப்படி வெளியேறி போனார்கள், சிலர்கள் அப்படியே மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாராங்கன்னு சொன்னா, அவங்களுடைய அந்த ஆடை உடைய கீழாடை அந்த முழங்கால் பகுதி வெளியிலே தெரிகிறது. அந்த நிலையில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள், வந்து அப்ஷிரு மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். அப்ப அங்க மஸ்ஜிதுல மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த மக்களை பார் சொல்றாங்க, முஸ்லிம்களை நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள்,
هذا ربكم قد فتح بابا من ابواب السماء உங்களுடைய ரப் வானங்களுடைய வாயில்களில் ஒரு வாயிலை என்ன செய்து விட்டான் திறந்து விட்டான் திறந்து விட்டு யுபாஹி பிகுமுல் மலாயிகா உங்களை பற்றி மலக்குகளிடம் பெருமையோடு சொல்கிறான் வானத்தில் ஒரு கதவு திறக்கப்பட்டு உங்களை பற்றி மலக்குகளிடம் வானவர்களிடம் உங்களுடைய ரப் பெருமையோடு சொல்கிறான் எப்படி ஹா உலாய் இபாதி இதோ இவர்கள் எனது அடியார்கள் கவோ ஃபரீவா ஒரு ஃபர்தான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வஹும் யன்தவிரூன உஹ்ரா இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க அருமையான சகோதரர்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அதாவது மகரிபுடைய தொழுகையை முடிச்சுட்டு நாங்கள் இஷாவுடைய தொழுகைக்கு எப்ப நாங்கள் எதிர்பார்த்து அமர்ந்திருப்போம் நினைச்சு பாருங்க மகரிபுடைய தொழுகையை முடிச்சுட்டு இஷாவுடைய தொழுகையை எதிர்பார்த்து அமர்ந்திருந்த ஒரு ஒரு நிகழ்வு எங்களோட வாழ்க்கையில் நினைவு இருக்குதா எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு ஃபர்வான ஒரு தொழுகையை முடித்துவிட்டு மற்றொரு தொழுகைக்காக அதை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பதென்று என்பது அல்லாஹு தஆலா அவர்களை பற்றி மலக்குகளிடம் பெருமையோடு பேசுகிறான் இப்ப நமது உலக வாழ்க்கை உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் நம்மை பிஸியாக்கிவிட்டது மூழ்கடிக்க செய்துவிட்டது எவ்வளவு வேகமாக மஸ்ஜிதுக்கு வந்து எவ்வளவு வேகமாக வெளியேற முடியுமோ அவ்வளவு வேகமாக வெளியேறி கொண்டிருக்கிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே இது எவ்வளவு பெரிய சிறப்பு என்று நீங்கள் இந்த செய்தியினூடாக விளங்கலாம் அதே போன்று மலக்குகள் வானவர்களோடு சம்பந்தப்பட்ட இந்த தொடரிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்கின்ற செய்தி இந்த செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு உயர்வு சிறப்பு கிடைக்கிறது அப்ப அந்த அந்த சிறப்பை அடைகின்ற போது ஈமானில் நாம் உயர்வை பெறுகின்ற போது மலக்குகள் சலாம் சொல்வார்கள் வானவர்கள் சலாம் சொல்வார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம் புகாரியில 3217வது செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத்து செய்கிறார்கள் யா ஆயிஷா அல்லாஹுடைய தூதர் தனது மனைவி அழைத்து சொல்கிறார்கள் ஆயிஷாவே ஹாதா ஜிப்ரீல் இதோ ஜிப்ரீல் இருக்கிறார் யக்ரவு அலைக்கி சலாம் உங்களுக்கு சலாம் சொல்கிறார்கள் உங்களுக்கு சலாம் சொல்கிறார்கள் வ அலைஹி ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று பதில் சொன்னவர்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் நான் பார்க்காததையெல்லாம் நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று சொன்னார்கள் அப்ப எனவே அருமையான சகோதரர்களே அப்ப எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க மலக்கு ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த உயர்ந்த சிறந்த வானவருடைய சலாம் கிடைக்கிறது என்று சொன்னால் இது ஈமானின் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறது அதே போன்று இதில் விடுபட்ட ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒருமுறை ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவியில நபித்தோழர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே அவர்கள் கவிதைகளை பாடுகிறார்கள் கவிதைகளை பாடுகின்ற போது அந்த நேரத்திலே அங்கு வராங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதை கண்டிக்கிறார்கள் அவர்கள் கவிதைகளை பாடுவதை பள்ளியிலே மஸ்ஜிதிலே கவிதைகளை பாடுவதை அவர்கள் கண்டிக்கிறார்கள் அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர் ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களிடம் சொல்கிறார்கள் அதாவது உங்களை விட சிறந்தவரிடம் அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் போதே நான் கவிதைகளை பாடியிருக்கிறேன் என்று கூறிவிட்டு இதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி பார்த்து அவரிடம் இதை பற்றி கேட்கிறார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களிடம் இதை பற்றி கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஸ்ஸானே நீங்கள் எதிரிகள் எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் இந்த அவர்களுடைய வசை பாடல்களுக்கு எதிராக நீங்கள் கவிதையின் மூலம் நீங்கள் பதிலளியுங்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரூஹுல் குதுஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவி செய்வான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தித்தார்கள் அப்ப எனவே நறுமையான சகோதரர் நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்று ஷிர்கான மௌலிது பாடல்களுக்கு இது ஆதாரம் அல்ல இந்த செய்தி புகாரியில 3212வது செய்தி இங்கு கவிதைகள் அவங்க பாடும்போது உமர் ரலியல்லாஹு கண்டிக்கிறாங்க ஏன்னா அப்படி ஒரு வளமை இருக்குல்ல ரசூலுல்லாஹ்வுடைய அனுமதி எதுக்குன்னு சொன்னா எதிரிகள் இஸ்லாத்தை வசைப்பாடி முஸ்லீம்களை வசைப்பாடி கவிதைகளை பாடிய போது அதற்கு பதிலளிக்கும் முகமாகத்தான் என்ன செய்தாங்க, கவிதையின் மூலமே பதில் கொடுக்க சொல்றாங்க. அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, சிலவங்க இந்த ஹதீஸை கொண்டு வந்து மௌலிது பாடல்கள் சிறுக்கான மௌலிதுகளை மஸ்ஜிதுகளில் பாடுவதற்கு ஆதாரமாக சொல்வார்கள். அதற்கு இது ஆதாரம் அல்ல. அதை அடுத்ததாக ஒரு இபாதத்தாக அதை செய்யவில்லை, மாறாக எதிரிகளுக்கு கவிதையின் மூலமே பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்கு செய்யப்பட்டது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, நாம் தொழுகின்ற இந்த ஐவேளை தொழுகைகள் எவ்வளவு சிறந்தது உயர்ந்தது என்று சொன்னால், அது மிஅராஜில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம். அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி, புகாரியில 3221வது செய்தி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இமாமத் செய்கிறார்கள். இமாமத் செய்து அந்த ஐவேளை தொழுகையும் அவங்க தொழுது காட்டினாங்க. ஐவேளை தொழுகையும் அந்த ஐந்து நேரங்களில் உள்ள தொழுகைகள் என்ன செஞ்சாங்க, தொழுது காட்டினார்கள் என்ற செய்தியை நீங்க புகாரில் பார்க்கலாம். அப்ப எவ்வளவு ஒரு சிறப்பு இந்த தொழுகைக்கு இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இந்த தொழுகை என்ன செஞ்சாங்க, இதை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்களாக மலக்குகள் வானவர்கள் இருக்கிறார்கள். அடுத்த நறுமை சகோதரர்களே, மலக்குகளை கொண்டு அல்லாஹு தஆலா மூமின்களை சோதிப்பான். மலக்குகளை கொண்டு அல்லாஹ் என்ன செய்வான், தனது அடியார்களை சோதிப்பான். இதற்கு ஆதாரமாக நீங்கள் இந்த செய்தியை புகாரியிலே பார்க்கலாம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேகர் காலத்தில் மூன்று பேரை அல்லாஹு தஆலா சோதிக்க விரும்புகிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான இந்த செய்தியை சொல்றான். மூன்று பேரை அல்லாஹு தஆலா சோதிப்பதற்கு விரும்புகிறான். அந்த மூன்று பேரும் யாரு என்றால், வெங்குஷ்டம் பிடித்தவர், அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர், அதேபோன்று ஒருவர் அவருடைய தலை மொட்டையாக இருக்கிறது, வழுக்கை தலையாக இருக்கிறது, அதேபோன்று அடுத்தவர் குருடராக இருக்கிறார். இந்த மூவரையும் அல்லாஹு தஆலா ஒரு மலக்கை ஒரு வானவரை அனுப்பி அல்லாஹ் பரிசோதிக்க விரும்புகிறான். அந்த வானவரை அல்லாஹ் எப்படி அனுப்புகிறான் என்று சொன்னால், அந்த வானவரை மனித தோற்றத்தில், மனித உருவத்தில், மனித தோற்றத்தில் அந்த வானவர் அனுப்பப்படுகிறார். அதிலே முதலாவதாக அந்த வெங்குஷ்டம் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவரிடம் வந்து அந்த வானவர் கேட்கிறார், உமக்கு எது விருப்பமானது, உமக்கு மிக விருப்பமானது எது என்று கேட்கும்போது அவர் சொல்றார், எனது இந்த தோள்கள் அழகாக மாற வேண்டும், இதை மக்கள் வெறுக்கிறார்கள், இதை மக்கள் குறையாக பார்க்கிறார்கள், எனக்கு ஒரு அழகான ஒரு தோற்றம், அதே போன்ற அழகான தோள்கள், இதைத்தான் நான் விரும்புகிறேன். அவர் என்ன செய்கிறாரு, தனது கையினால் அவர் அப்படியே தடவுகிறார். அவர் கேட்டது போன்று அழகான தோற்றம், அழகான தோள்கள். அதற்கு பிறகு நீங்கள் எதை செல்வத்திலே விரும்புகிறீர்கள் என்று கேட்கும்போது அவர் ஒட்டகம் என்று சொல்கிறார். அவருக்கு ஒட்டகம் வழங்கப்பட்டு அதிலே பரக்கத்து செய்யப்படுகிறது. அது ஒரு பெரும் பள்ளத்தாக்காக என்ன செய்கிறது, அது மாறுகிறது. அந்த அளவுக்கு ஒட்டகங்கள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு என்கின்ற அளவுக்கு பரக்கத்து செய்யப்படுகிறது. அவர் பரக்கத்தைக்காக பிரார்த்தனை செய்கிறார். அதேபோன்றுதான் அந்த வழுக்கை தலையுடையவர் அவரிடம் வந்து கேட்கும்போது, எனது முடிகள் வளர வேண்டும், மக்கள் என்னை குறை சொல்கிறார்கள், அழகாக காட்சி அளிக்க வேண்டும், அதை அந்த மலக்கு தடைவிடுகிறார். அப்படியே அவருடைய முடிகள் அழகாக மாறுகின்றன, வளர்ந்து விடுகின்றன. அவர் விருப்பமானதாக, அவருக்கு விருப்பமான செல்வம் அவருக்கு கேட்கப்படும் போது அவர் மாட்டை சொல்கிறார். அவருக்கு அந்த மாடு வழங்கப்படுகிறது, அதில் பரக்கத்து செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு பெரும் பள்ளத்தாக்கு அம்மாடுகளால் நிரம்புகின்ற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்கிறான். அதேபோன்று குருடர் அவரிடம் வந்து கேட்கும்போது, எனக்கு பார்வை, இந்த பார்வை எனக்கு திரும்ப வேண்டும், பார்வை அவருக்கு திரும்புகிறது. அந்த பார்வை அவர் தடைவிடுகின்றார், அல்லாஹுடைய அருளால் பார்வை அவருக்கு கிடைக்கிறது. அவர் பொருளாதாரத்தில் செல்வத்தில் அவர் மிக விருப்பமானதாக ஆட்டை சொல்கிறார். அவருக்கு ஆடு வழங்கப்படுகிறது, அதில் பரக்கத்து செய்யப்படுகிறது. ஆடுகள் எந்த அளவுக்கு என்றால், ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஆடுகள் என்கின்ற அளவுக்கு அவருக்கு பரக்கத்து செய்யப்பட்டது. அல்லாஹு தஆலா எப்படி சோதிக்கிறான், அவர் அதற்கு பிறகு ஒரு ஏழ்மையான தோற்றத்தில் வறுமையிலே உள்ள ஒருவராக அவர் வருகிறார். முதலாவது அந்த வெங்குஷ்டம் பிடித்தவரிடம் வருகிறார், வந்து தனது ஏழ்மையை வறுமையை சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அல்லாஹு தஆலா உமக்கு இப்படியான நிலையில் இருந்து இந்த நிலையை மாற்றி இப்படியெல்லாம் செல்வச் செழிப்பை தந்திருக்கிறான், எனக்கு உதவுகிறாக என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், எனக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன, எனக்கு நிறைய கடமைகள் இருக்கின்றன என்று சொல்லி மறுத்து விடுகிறார். அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹு தாலா எப்படியான நிலையிலிருந்து உங்களுக்கு அருள்களை செய்தான் என்பதை எல்லாம் நினைவு கூறுகிறார். அவர் என்ன சொல்றார், இல்லை இதெல்லாம் எனக்கு எனது பரம்பரையாக அப்படி எனது மூதாதர்கள் வழியாக என்ன செய்து கிடைத்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த வானவர் சொல்கிறார், நீர் சொல்வது பொய்யாக இருந்தால் நீர் பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அப்படி அவர் பழைய நிலைக்கு திரும்புகிறார். அதே போன்றுதான் அந்த வழுக்கை தலையுடையவராக இருந்தவர், மாடுகள் கொடுக்கப்பட்டவர், அவரும் அதே போன்று சொல்கிறார், அவரும் பழைய நிலைக்கு திரும்புகிறார். ஆனால் ஆடுகள் வழங்கப்பட்டவர் மாத்திரம் இது அல்லாஹ் எனக்கு செய்த அருள் என்பதை நினைவு கூர்ந்து அவருக்கு உதவி செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், நானும் நீங்களும் இப்படி சோதித்து பார்க்கப்படுவோம். எமது வாழ்நாளில் நிச்சயமாக அல்லாஹ் எம்மை சோதிப்பான். எமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் இப்படியானவர்களின் மூலம் அல்லாஹ் எம்மை பரிசோதித்து பார்ப்பான். அந்த சோதனைகளில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹுடைய தூதர் இதை சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இப்படியாக அல்லாஹு தஆலா மலக்குகள் மூலமாக தனது அடியார்களை சோதிப்பான் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். நமது இந்த தலைப்பில் அடுத்த முக்கியமான பகுதியாக நாம் சொன்னது உயிர் பிரிகின்ற வேலை. இந்த வேலையில் மலக்குகளுடைய அந்த தொடர்பு சம்பந்தமான ஒரு பகுதி, அதை நாம் இப்போது பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது மூமின்களுடைய உயிரை கைப்பற்றுவதை பற்றி சொல்கின்ற போது வன்னாஷி தாத்தி நஷ்தா என்று சொல்கிறான். வன்னாஷி தாத்தி நஷ்தா என்று சொல்கிறான். அதாவது நல்லோர்களுடைய மூமின்களுடைய அந்த உயிர்களை இலேசாக கலற்றக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களுடைய உயிர்கள் அப்படி இலகுவாகத்தான் என்ன செய்யப்படும், அவைகள் கலற்றப்படும். அதே நேரத்தில் காஃபிர்கள் முனாஃபிக்குகளுடைய உயிர்களை பொறுத்தவர் அல்லாஹ் சொல்கிறான், வன்னாஸியாதி கர்கா என்று சொல்கிறான். நாஸியாதி கர்கா, பாவிகளுடைய உயிர்களை கடினமாக பறிக்கக்கூடிய அந்த மலக்குகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த ரெண்டு வசனத்தின் ஊடாக நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன, அந்த பாவிகள் காஃபிர்களுடைய உயிர்கள் மிக கடுமையாக பிடுங்கப்படும், மூமின்களுடைய உயிர்கள் மிக இலகுவாக அந்த உயிர்கள் என்ன செய்யப்படும், பறிக்கப்படும் என்பதை இந்த வசனங்கள் ஊடாக நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான் 32வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்திலே, குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத் அல்லதி உக்கிலபிக்கும் ثم الى ربكم ترجعون. நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒவ்வொருவரோடும் மலக்குல் மௌத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் என்ன செய்வார், உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குல் மௌத், அவர் உங்களுடைய உயிரை உரிய நேரத்தில் என்ன செய்வார், கைப்பற்றுவார். நீங்கள் ரப்பின் பால் மீட்டு கொண்டு வரப்படுவீர்கள், நீங்கள் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள் என்பதை ரப்புல் ஆலமீன் இதிலே சொல்கிறான். அதே போன்று 6வது அத்தியாயத்தினுடைய 61வது வசனத்திலே, வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதி, அவன் தனது அடியார்களை அடக்கி ஆள்வக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அது மாத்திரமல்லாமல் வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலா, உங்கள் மீது பாதுகாப்பாளர்களையும் அனுப்புகிறான். யார் பாதுகாப்பாளர்கள், மலக்குகள், வானவர்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது அழகா சொல்றாங்க, என்ன சொல்றாங்கடா, அந்த மலக்கள் பாதுகாத்துக் கொண்டே இருப்பாங்களாம். என்ன செய்வாங்க, மலக்கள் பாதுகாத்துக் கொண்டே இருப்பாங்க, எப்ப அல்லாஹுடைய கதிர் வருமோ அப்ப விலகிடுவாங்க. ஏதாவது ஒன்று நடக்க வேண்டியிருந்தால் அந்த கதிர்ல அப்ப மலக்கள் என்ன செய்வாங்க, ஒதுங்கிக் கொள்வார்கள் என்று அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலா, அல்லாஹ் என்ன செய்கிறான், உங்கள் மீது பாதுகாப்பாளர்கள் அனுப்புகிறான். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மரணம் வந்துவிடுமாக இருந்தால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தவஃபத்ஹு, அவர்கள் அந்த ஆத்மாவை எடுத்துக் கொள்வார்கள். ருசுலுனா எமது தூதர்கள் அந்த ஆத்மாவை என்ன செய்வாங்க, கைப்பற்றுவார்கள். வஹும் லா யஃபர்ரிதுன், அவங்க கடமையில எந்த குறையும் செய்ய மாட்டாங்க. கடமையில் என்ன செய்ய மாட்டாங்க அவங்க, நாங்க தான் நிறைய குறை செய்வோம் அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய மார்க்கம் விஷயத்தில், கடமைகள் விஷயத்தில் நாம் நிறைய குறைகள் விடுவோம். ஆனால் அந்த மலக்குகள் எந்த குறையும் செய்ய மாட்டார்கள். இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும்னு சொன்னால், இப்ப மலக்குல் மௌத் என்பவர் ஒருவரா அல்லது பலரா என இந்த வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ரெண்டு வசனத்தில் முதல் வசனத்தில் ஒரு மலக்குல் மௌத் என்று ஒன்றுதான் சொல்லப்படுது. எந்த வசனத்தில், 32:11. இப்ப நான் சொன்ன 6வது 61வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சொல்கிறான் தவஃபத்துஹு ருசுலுனா, எமது தூதர்கள் என்று பன்மையாக சொல்கிறான். அப்ப இதுல வந்து இது முரண்பாடல்ல, எப்படி விளங்க வேண்டும் என்று சொன்னால், மலக்குகளை பொறுத்தவரையில் அதில் பிரதானமாக நியமிக்கப்பட்டிருப்பவர் ஒருவர், மலக்குல் மௌத். அவர் தான் யாரு? பிரதானமானவர். அவருக்கு என்ன செய்வாங்க? துணையாக, உதவியாக பல மலக்குகள் இருப்பாங்க. உயிரை கைப்பற்றும் விஷயத்தில் பல வானவர்கள் இருப்பார்கள் என்று நாம் இதை என்ன செய்ய வேண்டும்? இதை புரிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடத்துல அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை, இரண்டு செய்திகள் இந்த வசனங்கள் ஊடாக நமக்கு கிடைக்கிறது. அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் 41வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது 30-32 வரை உள்ள வசனங்கள்ல, இவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்களுடைய மரண வேளையில் யார் இறங்கி வருவாங்க? மலக்குகள் இறங்கி வருவார்கள். இறங்கி வந்து என்ன சொல்லுவாங்க? நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். எத்தனை விஷயம் இது? இப்ப 3 விஷயங்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், அதே போன்று நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள், நாம் தான் உலகிலும் மறுமையிலும் உங்களுக்குரிய தோழர்களாக, உங்களுடைய தோழர்களாக நாம் இருக்கிறோம், அதே போன்று நீங்கள் விரும்பியது, நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்களுக்கு இருக்குது, நீங்க எதை உங்களோட மனதை எதெல்லாம் விரும்புதோ அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது, அவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரப்புடைய மகஃபரத்தையும் அருளையும் பெறுங்கள். சுபஹானல்லாஹ், இவ்வளவு நன்மாராயங்களும் மௌத்துடைய வேளையில் மலக்குகள் யாருக்கு கொடுப்பாங்கண்டா? யார் அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அதில் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த பட்டியலில் நான் நீங்களும் சேர வேண்டும். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருள் புரிவானாக. என் அருமையான சகோதரர்களே, இது ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய அருள். கால்கள் கால்களோடு பின்னிக் கொள்கின்ற, தடுமாறுகின்ற அந்த நேரத்தில் இப்படியான நன்மாராயங்கள் ஒரு உனக்கு கிடைக்கும் என்றிருந்தால் அதைவிட வேற என்ன சிறப்பு இருக்க முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா பாவிகள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள் இவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது 6வது அத்தியாயத்துடைய 93வது வசனத்திலே சொல்கிறான், வமன் அவ்வலம் மிம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹுடைய விஷயத்தில் பொய்யை கற்பனை செய்பவனை விட அநியாயக்காரன் வேறு யார்? அல்லாஹ் கேட்கிறான் 3 கேள்விகள். அடுத்த கேள்வி என்ன என்று சொன்னால், அதாவது அவன் சொல்கிறான் தனக்கு வஹி அருளப்படாமலேயே என்ன செய்கிறான், தனக்கு வஹி வந்தது என்று கூறுவனை விட அநியாயக்காரன் வேறு யார்? 3வது அல்லாஹு தஆலா இதிலே சொல்கிறான், அதாவது அல்லாஹ் இறக்கி வைத்ததை போல் நானும் வேதத்தை இறக்கி வைப்பேன் என்று சொல்கிறான், இவரை விட அநியாயக்காரன் யார்? 3 விஷயங்கள். இதை அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் என்றால், இந்த அநியாயக்காரர்கள் இவர்களுடைய அந்த மரண வேளையில் மலக்குகள் வந்து என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தங்களுடைய கைகளை நீட்டுவார்கள், அவர்களின் பால் தங்களுடைய கைகளை விரிப்பார்கள், விரித்து விட்டு சொல்வார்கள், அந்த மரண வேதனையை சொல்வார்கள், அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள், அஹ்ரிஜு அன்ஃபுசக்கும், உங்களுடைய உயிர்களை வெளியேற்றுங்கள், இன்றைய தினம் உங்களுக்கு இழிவு தருகின்ற வேதனைதான் கூலியாக உங்களுக்கு வழங்கப்படும், அதுதான் உங்களுக்கு கூலியாக வழங்கப்படும், ஏனென்றால் நீங்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் என்ன செய்தீர்கள், உண்மை அல்லாததை சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், அல்லாஹுடைய அத்தாட்சிகள் விஷயத்தில் நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தீர்கள். அநியாயக்காரருடைய உயிர்கள் கடுமையாக என்ன செய்யப்படும், வேதனையோடு பிடுங்கப்படும் என்பதற்கு மற்ற ஆதாரம் 16வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லதீன தத்வஃபாஹுமுல் மலாயிகா, அதாவது லாலிமி அன்புசி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்ட அவர்களுடைய அந்த நிலை மரண வேளையில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்களுடைய மலக்குகள் அவருடைய உயிர்களை கைப்பற்றுவார்கள். அந்த நேரத்தில் இவர்கள் என்ன செய்வாங்க, அந்த மலக்குகளிடம் அவர்கள் சமாதானம் பேசுவார்கள், நாம் எந்த தவறும் செய்யவில்லை, நாம் எதையும் செய்யவில்லை என்று மலக்குகளிடம் சமாதானம் கூறுவார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்கள் செய்ததை நன்று அறிந்தவனாக இருக்கிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நீங்கள் நரகத்திலே நுழையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும், அது பெருமை அடிக்கக்கூடியவர்கள் தங்குகின்ற மோசமான இடம் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 8வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்திலே சொல்கிறான், வலவு தரா இதியத்தவல்லதீன கஃபரு அல் மலாயிகா யத்ரிபூன வுஜூஹஹும் வாதுபாரஹும், அந்த மலக்குகள் என்ன செய்வாங்க, நிராகரிப்பாளர்கள் காஃபிர்கள் அவருடைய உயிர்களை கைப்பற்றும் போது நீங்க அவங்களை பார்ப்பீர்கள் சொல்றான், அவர்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன செய்வாங்க, அவருடைய முகங்களிலும் முதுகுகளிலும் மலக்குகள் என்ன செய்வாங்கடா, அடித்து கூறுவார்கள், அடிப்பாங்க, வதுவுக்கு அதாப் அல் ஹரீக், எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அதாவது நீங்கள் முற்படுத்தி அனுப்பியவைகள் மோசமானவைகள். அல்லாஹ் தனது அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அப்ப அவனுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடிக்கப்படும், அடித்துத்தான் அவருடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் என்று குர்ஆன் சொல்கிறது. 47 அத்தியாயத்துடைய 27 வசனத்தின் மேல சொல்றான், வகைஃப இதா தவஃபத்தமுல் மலாயிகா யத்ரிபூன வுஜூஹஹும் வாதுபாரஹும். அவருடைய முகங்களிலும் அவருடைய முதுகுகளிலும் அடித்து உயிர்களை கைப்பற்றும் மலக்குகள் அவர்களை மரணமடைய செய்யும் போது அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேட்கிறான். இப்படி அருமையான சகோதரர்களே, இவங்க அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய விஷயங்களை பின்பற்றிய காரணத்தால், அல்லாஹுடைய பொருத்தத்தை அவர்கள் வெறுத்ததன் காரணத்தால் அல்லாஹுடைய செயல்களை எல்லாம் வீணாக்கி விட்டான் என்பதை சொல்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, நீளமான ஒரு ஹதீஸை நீங்கள் அகமது இன்னும் பல கிரந்தங்களிலே பார்க்கலாம். இந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பராயிபுன் ஆசிப் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு அங்கே அமர்ந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க, அந்த இடத்துல அமர்றாங்க. அவர்களை சூழ நபி தோழர்கள் அமர்கிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஒரு குச்சியை எடுத்து அப்படி பூமியிலே குத்தியவர்களாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்று மூன்று முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அதாவது ஒரு மூமின், ஒரு மூமினான அடியான் உலக வாழ்வை முடித்துக்கொண்டு மறுமையை நோக்கி அவனுடைய பயணத்தை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறான். உலக வாழ்வை முடித்துக்கொண்டு மறுமையை நோக்கி அவனுடைய பயணத்தை ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில், அந்த உயிர் பிரிகின்ற வேளையில் வானவர்கள் வானுலகிலிருந்து இறங்குவார்கள். எப்படி இறங்குவாங்க? அழகான தோற்றம், அழகான தோற்றம், அவர்களை பார்ப்பதற்கே விருப்பமான அந்த தோற்றத்தில், சூரியனை போன்று பிரகாசம் அளிக்கக்கூடிய அந்த முகங்களோடு அந்த வானவர்கள், கஃபன், சொர்க்கத்திலிருந்து அந்த கஃபன் கொண்டு வரப்படும். அது நறுமணம் கமலும், அது நறுமணம் கமலக்கூடியதாக அது இருக்கும். அந்த அடியான், அந்த மூமினான அடியானுடைய கண்கள் விசாலமாகின்ற அளவுக்கு அவர்கள் அவரை சூழ அமர்ந்து கொள்வார்கள். அதன் பிறகு மலக்குல் மௌத் வருவார். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மலக்குகள் வருவாங்க, அங்கே என்ன செய்வார், மலக்குல் மௌத் வருவார். அவர் வந்து அந்த மூமியான அடியானுடைய தலைப்பக்கமாக அமர்ந்து கொண்டு என்ன சொல்வார், ஐயத்துஹன் நஃப்ஸு தய்யிபா, அதாவது பரிசுத்தமான ஆன்மாவை என்று அவர் அழைப்பார். அழைத்து வெளியேறுவீராக, அந்த உயிரை வெளியேறுமாறு அவர்கள் பணிப்பார்கள். எதன்பால், இலா மஃஃபிரத்தின் மின் அல்லாஹி வரிதுவான், அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹுடைய பொருத்தத்தின் பக்கமும் வெளியேறுவீராக என்று அவர் கட்டளை பிறப்பிப்பார். அதாவது தண்ணீர் துளிகள் விழுவதை போன்று, அதாவது மிக எளிதாகத்தான் அந்த உயிர் என்ன செய்யும், அந்த உடலிலிருந்து வெளியேற்றப்படும், அந்த உயிர் கைப்பற்றப்படும். நறுமை சகோதரர்களே, அதன் பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த நறுமணம் கமழுகின்ற அந்த கஃபனில் தான் அது என்ன செய்யப்படும், அது வைக்கப்படும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், அந்த நறுமணம் என்பது அனைத்து பகுதிகளிலும் அந்த நறுமணம் கமழ்ந்து கொண்டிருக்கும். சுபஹானல்லாஹ், அதை வானுலகை நோக்கி எடுத்துச் செல்லப்படும் அந்த மலக்குகள். அல்லாஹு தஆலா ஒரு மூமினை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துறான் பாருங்க. ஒரு மூமின் அல்லாஹு தஆலா எப்படி கண்ணியப்படுத்துகிறான், அந்த உயிர் பிரிகின்ற சந்தர்ப்பத்தில் அவ்வளவு மலக்குகள் அவங்க என்ன செய்வாங்க, அந்த நறுமணம் கமழுகின்ற அந்த மூமினுடைய உயிர் அது என்ன செய்யப்படும், வானுலகை நோக்கி அது கொண்டு செல்லப்படும். கொண்டு செல்லப்படும் போதெல்லாம் மலக்குகள் கேட்பார்கள், இந்த தூய்மையான இந்த ரூஹுக்குரியவர் யார், இவ்வளவு நறுமணம் கமழுகின்ற இந்த ரூஹுக்குரிய மனிதர் யார் என்று கேட்கப்படும், சொல்லப்படும், இன்னார் இன்னாருடைய மகன் என்ற அவருடைய அந்த அழகான பெயரை அங்கு சொல்லப்படும். என் அருமையான சகோதரர்களே, அவருக்கு வானத்தினுடைய ஒவ்வொரு கதவுகளும் திறக்கப்படும். வானத்தினுடைய ஏழு கதவுகளும் ஒவ்வொன்றாக ஏழு வானங்களுடைய கதவுகளும் திறக்கப்படும், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படும். அல்லாஹு தஆலா சொல்வான், அதாவது எனது இந்த அடியாரை இல்லியீன்கள், அந்த உயர்ந்தவர்கள் பதிவு செய்யப்படுகின்ற அந்த ஏட்டிலே என்ன செய்யுங்கள், பதிவு செய்துவிட்டு மறுபடியும் பூமிக்கே கொண்டு சென்று விடுங்கள். நான் பூமியிலிருந்து தான் அவர்களை படைத்தேன், அதற்கே நான் அவர்களை மீட்டு அதிலிருந்தே நான் அவர்களை மறுபடியும் வெளியேற்றுவேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த உயிர் வந்த அந்த உடலை மறுபடியும் அடைந்து கொள்ளும், அந்த உயிர் அந்த உடலை மறுபடியும் வந்து அடைந்து கொள்ளும். அதற்கு பிறகு இரண்டு மலக்குகள் வந்து விசாரணையை ஆரம்பிப்பார்கள். இவ்வளவு விஷயங்கள், சுபஹானல்லாஹ், அவ்வளவு விஷயங்கள் நடக்குகிறது. அதற்கு பிறகு அவர்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் மூன்று கேள்விகளை கேட்பார்கள். அதிலே முதலாவது கேள்வி, மன் ரப்புக், உமது ரப்பு யார், فيقول ربي الله الله கட்டுப்பட்டு வாழ்ந்த அந்த மூமின் சொல்வார் எனது ரப் அல்லாஹ் என்று சொல்வார். அதே போன்று மாதீனுக் உமது தீன் என்ன, தீனி அல் இஸ்லாம், எனது வாழ்க்கை நெறி தீன் இஸ்லாமாக இருந்தது என்று சொல்வார். அதே போன்று அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்கப்படும் அந்த நேரத்திலே அவர் அல்லாஹுடைய ரசூல் தூதர் என்று பதில் சொல்வார். நறுமையான சகோதரர்களை, அல்லாஹுடைய வேதத்தை கற்றதன் மூலமாக, அல்லாஹுடைய தூதரை உண்மைப்படுத்தியதன் மூலம் இவற்றையெல்லாம் நான் அறிந்து கொண்டேன் என்று அவர் சொல்வார். அதற்கு பிறகு வானத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும், சுபஹானல்லாஹ், எனது அடியான் என்ன செய்து விட்டான், உண்மையான முறையிலே பதிலளித்து விட்டான், எனவே சுவர்க்கத்தினுடைய விரிப்புகளை எல்லாம் விரியுங்கள், சுவர்க்கத்துடைய விரிப்புகளை விரியுங்கள், சுவர்க்கத்தினுடைய ஆடையை அவருக்கு அணிவியுங்கள், சுவர்க்கத்தினுடைய ஒரு வாயில் திறக்கப்படும், அதிலிருந்து நறுமணம் தான் வீசிக்கொண்டிருக்கும், அவருடைய கபர் விசாலமாக்கப்படும், அவருடைய கண்கள் 8 கண் தொலைவுக்கு விசாலமாக்கப்படும். அதற்கு பிறகு அழகான தோற்றத்தில் ஒரு காட்சி அளிப்பார். அவர் யார் என்றால், அவர் சொல்வார், நான் தான் உனது அமல்கள், நான் தான் உனது அமல்கள், நீ நன்மாராயம் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஒரு அழகான தோற்றத்தில் நறுமணம் கமழுகின்ற அந்த வாசனையோடு அவருடைய அமல்கள் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் காட்சியளித்து அப்படி நன்மாராயத்தை அங்கே வழங்கப்படும். என் அருமையான சகோதரர்களை, அந்த அடியான் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்று சொன்னால், அகிமிஸ் ஸாஅ ஹத்தா அர்ஜியா இலா அஹ்லி வமாலி, அல்லாஹ் மறுமையை நிகழ் ஏற்படுத்தி விடுவாயாக, நான் எனது குடும்பத்தின் பக்கமும் எனது செல்வத்தின் பக்கம் நான் விரைந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த அடியான் கேட்பான். அந்த அளவு மகிழ்ச்சி அவனுக்கு, மறுமை உடனே என்ன செய்ய வேண்டும், நிகழ வேண்டும் என்று அவன் ரப்பிடம் பிரார்த்திக்கிறான். என் அருமையான சகோதரர்கள், ஒரு காஃபிரான அடியான் என்று சொன்னால், ஒரு பாவி என்றால் இதற்கு மோசமான நிலை, பயங்கரமான நிலை, பயங்கரமான தோற்றத்தில் மலக்குகள் என்ன செய்வார்கள், காட்சி அளிப்பார்கள், அல்லாஹ்வுடைய மலக்குகள். அது மாத்திரமல்லாமல் என்ன நடக்கும் என்று சொன்னால், அவனுடைய உயிர் மிகவும் சிரமமான முறையிலே, அதாவது ஒரு நனைந்த ஒரு ஆட்டுடைய ரோமங்களை பிடுங்கினால் எவ்வளவு வேதனையாக இருக்கும், அதுபோன்றுதான் அந்த உயிர் பிடுங்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எல்லாரும் கேட்பார்கள், என்ன இந்த மோசமான மனிதன் யார், இந்த மோசமான ரூஹுக்குரியவன் யார் என்றுதான் ஒவ்வொருவரும் கேட்பார்கள். அங்கே வானத்துடைய கதவுகள் அவனுக்காக திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள், அல்லாஹு தஆலா வானத்துடைய கதவுகளை என்ன செய்ய மாட்டான், அவர்களுக்கு திறக்க மாட்டான், சுவர்க்கத்திலும் அவர்கள் நுழைய மாட்டார்கள். அதாவது அந்த ஒரு ஊசியினுடைய அந்த ஓட்டையினூடாக ஒரு ஒட்டகம் நுழையாதவரை என்று சொன்னால் அது அவர்களுக்கு சாத்தியமே இல்லை என்பதை குர்ஆன் சொல்கிறது. சிஜ்ஜீனில் தான் பதியப்படும். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் அந்த கபரிலே கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்க மாட்டார்கள். கடுமையாக அந்த கபர் அவர்களை நெருக்கும், வேதனைப்படுத்தும். நறுமை சகோதரர்களே, இந்த வேதனை அவர்கள் அனுபவித்துக் கொண்டே இருப்பார்கள். மறுமை நிகழக்கூடாது என்றுதான் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, நமது இறுதி முடிவு சிறப்பாக அமைய வேண்டும். அல்லாஹு தஆலா இல்லியீன்களில், இல்லியீன் என்ற அந்த உயர்ந்த பதிவேட்டில் எமது உயிர்களை பதிவு செய்ய வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இதுதான் அந்த கடைசி நேரம். உயிரை கைப்பற்றுகின்ற மாணவர்கள் வருகை தருவதை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள். இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், அதாவது பெரும் பாவம் செய்தவர்கள், இப்ப இது காஃபிர்களுக்கு முனாஃபிக்குகளுக்கு மட்டுமுரியதா அல்லது மூமின்கள்ல பெரும் பாவம் செய்தவர்களும் இதுல வருவார்களா என்பதை பார்க்கும்போது, அதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். முஸ்லீம்ல 7184 ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அபு சயீதுல் குதிரதி அறிவிக்கக்கூடிய செய்தி, உங்களுக்கு முன் ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இருந்தான், அவன் 99 கொலைகளை செய்துவிட்டான். 99 கொலைகளை செய்துவிட்டு போய் கேட்கிறான், எனக்கு தௌபா இருக்கிறதா, அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா என்று சொல்லி ஒரு வணக்கசாலியிடம் போய் கேட்கிறான். அவர் சொல்கிறார், உனக்கு மன்னிப்பே கிடையாது. அவரையும் கொன்று விடுகிறான், 100 கொலைகள். அதன் பிறகு ஒரு அறிஞர், ஒரு ஆலிமை அணுகி கேட்கிறான். அவர் சொல்கிறார், அல்லாஹுக்கும் உனக்கு மத்தியில் உள்ள தௌபாவை தடுப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை, உனக்கு மன்னிப்பு இருக்கிறது, நீ இந்த ஊரை நோக்கி நீ பயணிக்க வேண்டும், அங்கு நல்ல மக்கள் இருக்கிறார்கள், அங்கு போய் நீ அவர்களோடு வாழ வேண்டும், இந்த மோசமான பூமிக்கு நீ மறுபடியும் வரக்கூடாது என்று உபதேசம் செய்கிறார் அந்த மனிதன். மோசமான மனிதன் பயணிக்கிறான், ஆனால் பயணம் தௌபாவை நோக்கியது, அல்லாஹுடைய மன்னிப்பை நோக்கிய ஒரு பயணம் அது, அல்லாஹுடைய மன்னிப்பை பெறுவதற்காக பயணிக்கிறான். சுபஹானல்லாஹ், அந்த பயணத்தினுடைய நடுவிலே அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. உயிர் என்ன செய்யப்படுகிறது, கைப்பற்றப்படுகிறது. ரஹமத்துடைய மலக்குகளும் இறங்குகிறார்கள், அதாபுடைய மலக்குகளும் இறங்குகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இந்த உயிரை யார் கொண்டு செல்வது என்பதில் ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுகிறது. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், மனித தோற்றத்தில் ஒரு வானவரை அனுப்பி, அவர் வந்த தொலைவு எவ்வளோ, அந்த ஊரை அடைவதற்குரிய தொலைவு எவ்வளவு அதை அளந்து பார்க்குமாறு சொல்கிறார். நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ரஹமத், பேரருள், அவர் வந்த தொலைவு கூடுதலாக இருக்கிறது. அந்த ஊரை நோக்கி நெருங்குவதற்கு உரிய அந்த தொலைவு என்பது குறைவாக இருக்கிறது, இது கூடுதலாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மன்னிக்கிறான், ரஹமத்துடைய மலக்குகள் அந்த உயிரை எடுத்துச் செல்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த ஹதீஸின் ஊடாக அறிஞர்கள் பல சட்டங்கள் எடுப்பார்கள். அதில் ஒன்றுதான், ஃபாசித்துகள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றுவதற்கும் அந்த நேரத்தில் அதாபுடைய மலக்குகள் இறங்குவார்கள், அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பெரும்பாவங்களில் இருப்பாங்க என்று சொன்னார் என்பதை இதிலிருந்து சட்டமாக எடுக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களை, அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டும், நபிமார்களுடைய உயிரை கைப்பற்றுவதை பொறுத்தவரையில் அதுல ஒரு விசேஷமான ஒரு சட்டம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்கள். புகாரியில 466வது செய்தியாக நீங்க பார்க்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகிறான். என்ன? உலக வாழ்க்கையை தெரிவு செய்வது, அல்லது அல்லாஹுவிடம் உள்ளதை தெரிவு செய்வது என்று ஒரு சந்தர்ப்பத்தை, அவகாசத்தை அல்லாஹ் ஒரு அடியானுக்கு வழங்கினான். இதை ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உரையில சொல்றான், உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான், அந்த உரையில இதை சொல்றான். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் ஒரு அவகாசத்தை வழங்கினான், உலக வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்வதா, அல்லாஹுவிடம் உள்ளதை தேர்வு செய்து கொள்வதா? அந்த அடியான் ஃபக்தாரமா இந்த அல்லாஹ், அல்லாஹுவிடம் உள்ளதை அந்த அடியார் தேர்வு செய்து கொண்டார். ஃபபகா அபூபக்கர், யார் அழுதாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த நேரத்திலே ஏனைய மக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், ஏன் இவர் அழ வேண்டும், இவர் அழுவதற்குரிய காரணம் என்ன? ஏனென்றால் அந்த உண்மையான நட்பு சுப்ஹானல்லாஹ் அதை எப்படி புரிய வைக்கிறது? அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இங்கே அல்லாஹுடைய தூதர் அடியார் என்று குறிப்பிட்டது வேறு யாரையும் அல்ல, அவர்கள் தன்னைத்தான் குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா தேர்வு என்ற ஒரு அவகாசத்தை கொடுக்கிறான். அவங்க விரும்பினா என்ன செய்யலாம், அந்த தேர்வின் மூலமாக இன்னொரு அவங்க திரும்ப வாழலாம், வாழ்ந்து விட்டு மறுபடியும் அல்லாஹ் என்ன செய்வான், அந்த உயிரை கைப்பற்றுவான். இதற்கு மற்றொரு ஹதீஸ் ஆதாரம், புகாரியில 1339வது செய்தி, மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் மலக்குல் மௌத் அனுப்பப்படுகிறார். மலக்குல் மௌத் என்ன செய்யறாங்க, அவங்க மனித தோட்டத்தில் வராங்க. அவங்க வந்து என்ன செய்யறாங்க, மூசா அலி இஸ்லாம் வந்து அவங்களோட உயிரை கைப்பற்றுவதற்காக வந்த நேரத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க ஓங்கி அரையிறத்தில் அவங்களோட கண் என்ன செய்யறது, கண்ணை பிதுங்கி விடுகின்ற அளவுக்கு அவங்க அடித்து விட்டாங்க. அல்லாஹ்விடம் போய் என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ், மரணத்தை விரும்பாத ஒரு அடியாரிடம் நீர் என்னை அனுப்பி வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அல்லாஹ்விடம் போய் அந்த வானவர் சொல்கிறார், நீ அனுப்பியது மரணத்தை விரும்பாத ஒரு அடியானிடம். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கண்ணை சரி செய்து விட்டு, அந்த மலக்குடைய கண்ணை சரிபடுத்தி விட்டு என்ன செய்யறாங்க, அல்லாஹு என்ன செய்யறா, மறுபடியும் நீ போய் மூசாவிடம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் நீ என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாட்டினுடைய முதுகிலே கையை வைத்து அந்த கை வந்து எவ்வளவு ரோமங்களை உள்ளடக்கிக் கொள்கிறதோ அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு நீ என்ன செய்யலாம், அதனுடைய எண்ணிக்கை அளவுக்கு வாழலாம், உயிர் வாழலாம் என்கின்ற அளவுக்கு என்ன செய்யப்படுது, அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுது. அதற்கு பிறகு என்ன அல்லாஹ், அதற்கு பிறகு மரணம் தான், அதற்கு பிறகு மவுத். அப்படி என்று சொன்னால் எனது உயிரை இப்போதை கைப்பற்றிக் கொள்வாயாக. அவங்க விரும்பியதெல்லாம் அந்த பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த புனித தலத்தில், அந்த கல்லெறியும் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த புனித தலத்துக்கு அருகில்தான் அவங்களோட உயிரை கைப்பற்றுமாறு அவங்க வேண்டாங்க, அதைத்தான் அவங்க விரும்பினான். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் மட்டும் பைத்துல் முகத்தஸின் பக்கத்தில் இருந்தால் அந்த செம்மன்று குன்றை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், அதை காட்டுவேன், அந்த வழியை உங்களுக்கு காட்டுவேன். அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அங்குதான் அவருடைய கபர் இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, சுபஹானல்லாஹ், இந்த செய்தி வந்து இந்த செய்தியை சிலர் என்ன செய்வாங்க, மறுப்பார்கள். இதில் மறுப்பதற்கு எதுவும் இல்லை, ஆதாரப்பூர்வமான செய்தி. வந்தது மலக்குல் மௌத்தான் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மலக்குகள் வந்தாங்க, மலக்கன்னு அவங்களுக்கு தெரியாது, விருந்து அளித்தாங்க. ஒரு மாட்டு கன்றை அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க அறுத்து அதை சமைத்து விருந்து வைக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் வந்தது மலக்குகள் அவங்களுக்கு தெரியாது, அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தது மலக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன செய்யறாங்க, அவங்க உங்க அடித்து விடுகிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான செய்தி. இது என்ன விளங்குறோம், நபிமார்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படும், இது நபிமார்களுக்கு மாத்திரம் உள்ள சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இந்த மரண வேலை சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகள்ல முஸ்லீம்ல 4076 செய்தி நீங்க பார்க்கலாம். ஹுதைபாரதை அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் முன்னர் வாழ்ந்த மனிதர்களை பற்றிய செய்திகள்ல இந்த செய்தியை சொல்றாங்க. அதாவது ஒரு மனிதனுடைய ரூஹை என்ன செஞ்சாங்க, மலக்குகள் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றிவிட்டு அந்த மனிதனிடம் அந்த மலக்குகள் கேட்கிறாங்க, அமில் தமினல் ஹைர் ஷையா, நீர் ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது நன்மை செய்திருக்கிறாயான்னு கேட்கிறாங்க. ஏதாவது நன்மை செய்திருக்கிறாய் என்று கேட்கும்போது அவர் சொல்றாங்க எந்த ஒரு நன்மையும் என்ன செய்யவில்லை, நான் செய்யவில்லை. மலக்கள் சொல்றாங்க ததக்கர், நீ நினைத்துப்பார், எண்ணிப்பார், ஞாபகப்படுத்திப்பார், ஏதாவது நன்மை செய்திருக்கிறாயா. அந்த நேரத்திலே அவர் சொல்கிறார், நான் மக்களுக்கு கடன் கொடுப்பேன், மக்களுக்கு என்ன செய்வேன், கடன் கொடுப்பேன். அந்த நேரத்தில் நான் கடனை அறவிட செல்லும் போது எனது பணியாளர்களுக்கு நான் சொல்ல, சிரமப்படக்கூடியவர்களுக்கு அவகாசம் வழங்குங்கள், சிரமப்படக்கூடியவர்களுக்கு அவகாசம் வழங்குங்கள், வசதியாக உள்ளவர்களிடம் மிருதுவாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் இப்படி சொல்லி அனுப்புவேன். கடனை கொடுப்பேன், அந்த கடனை திருப்பி அறவிடும் போது நான் பணியாளர்களிடம் சொல்வது, சிரமப்பட்டவர்களிடம் என்ன செய்ய, அவங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க, அவங்களுக்கு வந்து அவகாசம் அளிப்பேன் என்று சொல்லி. சுப்ஹானல்லாஹ், இதை அல்லாஹு தஆலா ரப்புல் ஆலமீன் அந்த ரஹ்மான் இதை கேட்டுவிட்டு சொல்கிறான், நான் அவருடைய தவறுகளை எல்லாம் என்ன செய்தேன், தள்ளுபடி செய்து விட்டேன், அவைகளை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிப்பான் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் செய்கின்ற அமல்களில் எது அல்லாஹுடன் பொருந்திக் கொள்ளப்பட்டது என்பது நமக்கு தெரியாது. எனவே நாம் அல்லாஹுக்காக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த தலைப்பிலே அடுத்ததாக முடிந்தவரை இன்னும் ஒரு பகுதியை மாத்திரம் நாம் பார்ப்போம். அதாவது மலக்குகளின் சாபத்துக்குரியவர்கள், மலக்குகளுடைய லானத்துக்குரியவர்கள் யார் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் இதில் சில பாவங்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மலக்குகளுடைய லானத்துக்குரியவர்கள் என்னென்ன பாவங்கள், மலக்குகளுடைய லானத்தை சாபத்தை பெற்றுத்தரும். எங்களுக்கு சாபத்துடைய சட்டம் தெரியும், லானத்துடைய சட்டம் என்ன, ஒருவர் வந்து லானத்து செய்து விட்டால், சாபம் இட்டு விட்டால், அந்த சாபம் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த உரியவருக்கு தகுதி என்றால் அவரை சென்றடையும். ஒருத்தன் சபிக்கிறான், சாபம் இடுகிறான் என்றால் அந்த சாபம் உண்மையிலே அவன் எதற்கு சாபமிட்டானோ, எவருக்கு சாபமிட்டானோ, அவருக்கு தகுதியுடையது என்றால் அவரை சென்றடையும். அவருக்கு தகுதி இல்லையா, என்ன செய்யும், அது எல்லா இடத்துக்கும் சென்று மறுபடியும் திரும்பி யாரிடம் வரும் என்று சொன்னால், எவன் சாபமிட்டானோ அவனைத்தான் வந்தடையும். அப்ப அவனுடைய சாபம் அவனை அழிக்கும். அப்ப அவன் தகுதி இல்லாமல் சபித்தால், இப்ப சிலவங்க எடுத்து பாருங்க, எதற்கு எடுத்தாலும் சாபம் இடுறது, எதற்கெடுத்தாலும் திட்டுறது. அப்ப இந்த சாபமிடுதல் என்பது, தகுதி இல்லாத ஒன்றை நாம் சாபமிட்டால், தகுதி இல்லாத ஒருவரை சாபமிடுவோம் என்று சொன்னால், அந்த சாபம் மறுபடியும் நம்மை நோக்கி வரும், நமது சாபம் நம்மை அழிக்கும், நம்மை அழித்து விடும் என்பது அந்த ஹதீஸ். இங்க என்ன கவனிக்கணும் சொன்னா, மலக்குகள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சும்மெல்லாம் சாபம் விட மாட்டாங்க. மலக்குகள் சாபம் இடுவதாக இருந்தால், உண்மையில் அவன் தகுதியுடையவனாக இருந்தால் மாத்திரம்தான் மலக்குகள் சபிப்பார்கள், மலக்குகள் லானத்து செய்வார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மலக்குகள் சபிக்கக்கூடியவர்கள் குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் பக்கராவுடைய 159 வசனத்தில், அதாவது இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத் வல் ஹுதா மிம் பஅதி மா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப், அதாவது நாம் இறக்கி இந்த தெளிவான வேதத்தில் நாம் இறக்கிய விஷயங்கள், இந்த நேர்வழியை எவர்கள் மக்களுக்கு இதை மறைப்பார்களோ, இந்த சத்தியத்தை, இந்த உண்மையை மக்களுக்கு தெளிவுபடுத்தாமல் எவர்கள் மறைப்பார்களோ, அல்லாஹு தஆலா அவர்களை சபிக்கிறான். அதே போன்று வயல் அனுஹுமுல் லாயினூன், அவர்களை சபிக்கக்கூடியவர்களும் என்ன செய்யறாங்க, சபிப்பதற்கு உரிமை உடையவர்களும் சபிக்கிறார்கள். லாயினூன் என்று சொல்லி சொல்லக்கூடிய இதற்கு விளக்கம் சொல்லும் போது, அதாவது அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று இன்னும் சில நபித்தோழர்கள் எல்லாம் வானவர்கள் தான் என்ன செய்யறாங்க, சபிக்கிறாங்க. அல்லாஹ்வும் வானவர்களும் சபிக்கிறாங்க. யார சபிக்கிறாங்க, யார, மார்க்கத்தை மறைப்பவர்கள், சொந்த லாபத்துக்காக, சொந்த என்னது, அவங்களோட உலகியல் ஆதாயங்களுக்காக மார்க்கத்தை மறைப்பவர்கள், இந்த உண்மையை மறைக்கக்கூடியவர்கள் சாபத்துக்குரிய. இதுல முதல் வரக்கூடியவங்க வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம், அவங்க மறைத்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இது மலக்குகளுடைய சாபத்துக்குரிய ஒரு செயல். அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, சூரத்துல் பக்கரா 161-162 ஆகிய வசனங்கள் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் குஃப்ரிலே வாழ்ந்து குஃப்ரிலே மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வல் மலாயிக்கா மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம், அவர்களுக்கு ஈடேற்றமே கிடையாது. குஃப்ரில் மரணித்தவர்கள், குஃப்ரில் வாழ்ந்து மரணித்தவர்கள், அவருடைய தண்டனை குறைக்கப்பட மாட்டாது, அவங்களுக்கு எந்த ஒரு அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் சொல்கிறான். மலக்குகளுடைய சாபத்தை பெற்றுத் தருகின்ற செயல்கள் அடுத்தது குஃப்ர். அப்ப நாங்க குஃபுரான எந்த செயலும் செய்யக்கூடாது, நவுது பில்லா. அப்ப குஃபுரில் மரணித்தவர்கள் மலக்களுடைய சாபத்துக்கு தகுதியானவர்கள். மூன்றாவதாக புகாரில பார்க்கலாம், 5193 செய்தி, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, கணவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தனது மனைவியை இல்லற வாழ்வுக்காக அழைக்கிறார். அப்படி மனைவியை அழைக்கின்ற போது மனைவி அதை மறுப்பாள் என்று சொன்னால், அந்த இரவை மனைவி எப்படி கழிக்கிறாள் என்று சொன்னால், மலக்குகளுடைய சாபத்தோடு தான் கழிக்கிறாள். காலையாகும் வரை மலக்குகள் அந்த பெண்ணை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். புகாரில 5193 செய்தி. அதாவது அதற்கு முடியாத நியாயமான மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் இருந்தால் அப்படி வராது. அப்படி காரணங்கள் இல்லை என்று சொன்னால் அந்த பெண் என்ன செய்யப்படுகிறாள் என்றால் மலக்குகளால் சபிக்கப்படுகிறாள். மலக்குகளுடைய சாபம் காலையாகும் வரை அந்த பெண்ணுக்கு போய்கொண்டே இருக்கும். எனவே பெண்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அகமதில் நீங்க பார்க்கலாம், 10742 செய்தியாக அபு ஹுரைரா அறிவிக்கக்கூடிய செய்தியில, ஒரு பெண் என்ன செய்கிறாள், இரவை தனது கணவன் இல்லற வாழ்வுக்கு அழைத்தும் அதற்கு மறுத்தவளாக அந்த இரவை கழிக்கிறாள் என்று சொன்னால் என்ன செய்கிறான், காலையாகும் வரை மலக்குகள் அவளை சபிக்கிறார்கள். மலக்குகள் இன்னொரு ரிவாயத்தில் அந்த இல்லற வாழ்வுக்கு உடன்படும் வரை மலக்குகள் சபிக்கிறாங்க ஒரு ரிவாயத்தும் வருகிறது. முஸ்லீம் ஒரு ரிவாயத்தில் பார்க்கலாம், 3613 ரிவாயத்தில் அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில், அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், ஒரு கணவன் தனது மனைவியை இல்லறத்துக்கு இல்லற வாழ்வுக்கு அழைத்து அந்த மனைவி அதை மறுப்பாள் என்று சொன்னால் வான் உலகில் இருந்து கோபம் இறங்குகிறது. ரப்புடைய கோபம், ரப்புடைய அல்லாஹுடைய கோபம் இறங்குகிறது. எதுவரை என்று சொன்னால் அந்த கணவனை அந்த மனைவி திருப்திப்படுத்தும் வரை, அந்த கணவனுடைய திருப்பொருத்தத்தை பெறும் வரை என்கின்ற ரிவாயத்தும் இருக்கிறது. எனவே பெண்கள் இந்த விஷயத்தில் அல்லாஹுவை மிகவும் பயந்து கொள்ள வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டும். இதுவும் மலக்குகளுடைய சாபத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு செயலாக இது இருக்கிறது. அடுத்ததாக 4வதாக, அருமையான சகோதரர்களே, மலக்குகளுடைய சாபத்தை பெற்றுத் தருகின்ற செயல்கள்ல முஸ்லீம்ல 6832 செய்தி, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில, அதாவது மன் அஷார இல அஹீஹி பி ஹதீதத்தின், ஒரு ஆயுதம் அல்லது ஒரு கத்தி போன்ற ஒன்றின் மூலமாக, ஒரு ஆயுதத்தின் மூலம் என்ன செய்யறது, தனது சகோதரனின் பால் அதன் மூலம் சைகை செய்வது, கத்தி அப்படி காட்டுறது, ஒரு ஆயுதத்தை காட்டுவது. இப்படி காட்டும் போது மலக்குகள் அவனை சபிக்கிறார்கள். சில பொழுதுகளில் பரிகாசத்துக்காக கூட இருக்கலாம், சிலவங்க பரிகாசத்துக்கு ஒரு கேலிக்காக கூட இருக்கலாம், அப்படி செய்தாலும் மலக்குகளுடைய சாபம் அவனுக்கு உண்டாகும். அந்த மனிதனுக்கு மலக்குகளுடைய சாபம் உண்டாகும் என்பதை நாம் ஹதீஸ்கள் இந்த செய்தியில் பார்க்கிறோம். மற்றும் ஒரு செய்தியில பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த செய்தி முஸ்லீம்ல 6834 செய்தி, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் எவரும் உங்களுடைய சகோதரனுக்கு என்ன செய்யாதீங்க, ஆயுதத்தால் சைகை செய்யாதீர்கள், ஆயுதத்தை அப்படி காட்டாதீங்க. ஏனென்றால் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவனை பிடுங்கி என்ன செய்யும், குத்தி விடுவான். சில பொழுதுகளை பாருங்க, இன்றைய நவீனரக ஆயுதங்கள் என்ன செய்யறாங்க, துப்பாக்கி கையில் இருக்குது, சும்மா சாதாரண கோபத்துக்கு சுட்டு விடுகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா, அப்படியான பல நிகழ்வுகள் நாங்கள் கேள்விப்பட்டோம். சின்ன சின்ன அற்பமான விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, துப்பாக்கி கையில் இருக்குது, ஷைத்தான் என்ன செய்யறான், டக்குனா சாதகமாக தனக்கு ஆக்குகிறான், பயன்படுத்துகிறான். அப்ப என்ன செய்யுது, அப்ப இதன் மூலம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அவன் நரகத்தினுடைய படுகுழில் போய் விழுகிறான், நரகத்தினுடைய படுகுழில் அவன் போய் விழுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப நாங்க இவைகள் மூலம் பரிகாசம் செய்வது, கேளிக்கை கூட செய்யக்கூடாது. ஏன், மலக்குகளுடைய சாபத்துக்குரிய ஒரு குற்றமாக இது இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இன்னொரு செய்தியை பாருங்க, ஒரு பிரயாணத்தில் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஒரு நபி தோழர் தூங்குற தூங்குற என்ன செஞ்சாங்க, அவருடைய அந்த அம்பு வில் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவைகள் எடுத்து விடுகிறார்கள் சில தோழர்கள். அப்ப அவர் எழுந்தவுடன் அந்த இடத்துல அவருடைய ஆயுதங்களை காணல, அவர் பயந்து விடுகிறார், தனது ஆயுதங்கள் இல்லையென்று அவர் பயந்து விடுகிறார். இதை பார்த்து தோழர்கள் சிரிக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது உங்களுடைய சகோதரனை பீதிக்குள்ளாக்குவது ஹலாலாக மாட்டாது. சகோதர முஸ்லிமை பீதிக்குள்ளாக்குவது, அச்சத்துக்குள்ளாக்குவது, நாங்கள் இதை பரிகாசத்து கூட இதை செய்யக்கூடாது, கேளிக்கையாக கூட இதை செய்யக்கூடாது. அப்ப எனவே என்ன, அதாவது நாம் ஒரு சகோதரனை பயம் உறுத்துவது, பீதிக்குள்ளாக்குவது என்பதெல்லாம் மார்க்கம் தடுத்திருக்கிறது. அப்ப இது இதை ஆயுதங்களால் இப்படி சைகை செய்வது என்பதெல்லாம் மலக்குகளுடைய சாபத்தை பெற்று தரும் செயல்கள்ல ஒன்று. அடுத்ததாக, அருமையான சகோதரர்களை, மலக்குகளுடைய சாபத்தை பெற்று தருகின்ற செயல்கள்ல புகாரில் 1867 செய்தியாக பதிவாகிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அதாவது இந்த மதீனா என்பது இங்கிருந்து இதுவரை புனிதமானதாகும். மதீனா புனிதமானது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது இந்த மதீனாவில் யாராவது மார்க்கத்தின் பெயரால் புதியதை உருவாக்கினால், அப்படி உருவாக்கக்கூடாது, அப்படி யாராவது உருவாக்கினால் அவர்களுக்கு அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம். மதீனாவில் போய் என்ன செய்யறான் ஒருத்தன் பிதேத்தை செய்யறான், மதீனாவில் போய் என்ன செய்யறான் ஒருத்தன் பிதேத்தை செய்யறான்டா, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்று அரங்கேற்றுகிறான் என்றால் அங்கு அவன் பிதேத்தை உருவாக்கியதன் காரணத்தால் அங்கே அவன் அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபத்துக்கு உள்ளாகிறான். அதே போன்று புகாரில் ஒரு செய்தியில் நீங்க பார்க்கலாம், 3179 செய்தியாக வருகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்படுகிறது, அல்லாஹுடைய தூதர் உங்களுக்கு பிரத்யேகமாக ஏதாவது சொன்னாங்களா என்று சொல்லும் போது அவங்களுக்கு கோபம் கூட வருது. அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, இந்த குர்ஆனையும் தன்னிடம் அவங்க காட்டுறாங்க, இந்த ஏட்டில் உள்ளதையும் தவிர வேறு எதையும் இல்லை, குர்ஆன் அடுத்து இந்த ஏட்டில் நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று அதை காட்டுறாங்க. காட்டிவிட்டு அவங்க சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதர் சொன்ன விஷயங்கள், மூன்று விஷயங்கள் சொல்றாங்க, அந்த ஏட்டில் உள்ள மூன்று விஷயங்கள், அந்த மூன்று விஷயங்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அதில் முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு மலையை குறிப்பிட்டு, அந்த ஆயிரம் என்று சொல்லக்கூடிய மலையை குறிப்பிட்டு விட்டு அதிலிருந்து இந்த இடம் வரை மதீனா புனிதமானது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எவன் இந்த மதீனாவில் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவன், மலக்குகளுடைய சாபத்துக்குரியவன், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபத்துக்குரியவன். அவனுடைய ஃபர்தான சுன்னத்தான எந்த அமலும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அவனுடைய ஃபர்தான நஃபிலான எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். மதீனாவில் என்ன செஞ்சான், ஒரு பிதத்தை அவன் உருவாக்கினான், மார்க்கத்தின் பெயரால் ஒரு நூதனத்தை உருவாக்கினான். பாருங்க, ஃபர்தான நஃபிலான எந்த வணக்கமும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். அடுத்து சொல்றாங்க, அதாவது ஒரு முஸ்லீமுக்கு யாராவது என்ன செய்யறாங்க, அடைகலம் கொடுக்கிறான். ஒரு முஸ்லீமுக்கு அடைகலம் கொடுத்தால் ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் அடைகலம் கொடுத்ததற்கு சமம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடைகலம் கொடுத்தால் அது என்ன செய்யக்கூடாது, முறிக்கக்கூடாது. அப்படி யாராவது அந்த அடைகலத்தை வந்து முறிப்பாங்க என்று சொன்னால் அல்லாஹுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயம், மலக்குகளுடைய சாபம் இருக்கிறது. அந்த அடைகலத்தை முறிக்கக்கூடாது. யாரும் அப்படி முறித்தால் அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம். அவனிடம் அவனுடைய எந்த ஒரு ஃபர்தான சுன்னத்தான அமல்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அதே போன்று ஒரு அடிமை உரிமையை விட்டு விடுகிறார், அந்த எஜமான் அல்லாமல் வேறு எஜமானை அவன் தெரிவு செய்து கொண்டால் அவனுக்கும் அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம். அவனுடைய எந்த ஒரு சுன்னத்தான் நஃபிலான வணக்கங்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டார். ஒருத்தர் அடிமை உரிமை எடுக்கிறார், அடிமை உரிமை இட்டு விட்டால் அவருக்குரிய பொறுப்பாளராக அவர் தான் இருக்கிறார். அவர் அந்த பொறுப்பிலிருந்து நான் வேறொருவரை பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு தான் இந்த எச்சரிக்கை வருகிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இதில் மலக்குகளுடைய சாபத்தை பெற்றுத் தருகின்ற அடுத்த ஒரு செயல் அகமதில் பதிவாகிறது. 16608 செய்தி, அதாவது சாயிப் இப்னு ஹல்லாத் பதிவாகக்கூடிய செய்தி, அதாவது மதீனாவில் வசிக்கக்கூடியவர்களை, மதீனாவில் வாழக்கூடியவர்களை யாராவது பீதிக்குள் ஆழ்த்தினால், மதீனா புனிதமான அந்த மதீனாவில் வாழக்கூடியவர்களை யாராவது அச்சத்துக்குள் ஆக்கினால் அல்லாஹு தலா அவனை அச்சத்துக்குள் ஆக்குகிறான். அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபமும் அவனை சென்றடையும். அவனுடைய எந்த ஒரு ஃபர்தான சுன்னத்தான அமலும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். எடுத்து பார்த்தீங்கன்னா அன்பு மதீனாவில் போய் குண்டு வைத்தாங்களா இல்லையா, அந்த ஹஜ் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா அங்கு போய் செய்தார்கள் அந்த அநியாயத்தை. மதீனாவில் வாழக்கூடியவர்களை யாராவது பீதிக்குள் ஆக்கினால் அல்லாஹுடைய எந்த அளவு கடுமையான எச்சரிக்கை வருது என்று பாருங்க. அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மலக்குகளுடைய சாபத்தை பெற்றுத் தருகின்ற மற்றும் ஒரு செயல் அகமதுல 3038 செய்தி, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் அறிக்கிறாங்க, அதாவது யாராவது ஒருவர் தனது தந்தை அல்லாத ஒருவரை தந்தையாக அழைத்தால், அவருக்கு எனது தந்தை இவர் என்று தெரியும், இன்னார்தான் எனது தந்தை என்று தெரிந்தும் வேறொருவரை தனது தந்தை என்று அழைத்தால், இதில் வளர்ப்பு பிள்ளைகள் மிக கவனமாக இருக்க வேண்டும், வளர்ப்பு பிள்ளைகள் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும், தனது தந்தை அல்லாதவரை தந்தையாக அழைத்தால் அல்லாஹுடைய சாபம், மலக்குகளுடைய சாபம், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய சாபம் அவனை சென்றடைகிறது. எனவே இதெல்லாம் இப்படி மலக்குகளுடைய சாபத்தை பெற்றுத் தருகின்ற இந்த பாவங்கள் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். இன்று நாம் இந்த தொடரை முடிக்கலாம் என்று பார்த்தோம். அடுத்த வரக்கூடிய வகுப்புல இந்த தொடர் முடியும். அது அதுல முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், மூமின்களாகிய நமக்கு மலக்குகள் விஷயத்தில் உள்ள கடமைகள் என்ற ஒரு கடைசி பகுதி இருக்குது. அத்தோடு நாம் இன்ஷால்லா இந்த தொடரை நிறைவு செய்து கொள்வோம். அதே போன்று நாங்கள் வரக்கூடிய தொடரில் இன்ஷால்லா கடைசியாக நாங்கள் வச்ச பரீட்சை அஸ்மாவசிபாத் அந்த சம்பந்தமான பரீட்சையுடைய அந்த தாள்களையும் உங்களுக்கு கொடுத்து அதில் உள்ள குறை நிறைகளையும் உங்களுக்கு விளக்குவதற்கு நாம் இன்ஷால்லா ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே இத்தோடு நாம் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதிலளித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த கேள்வி என்னவென்று சொன்னால், அதாவது அஜ்னபி மஹரமி என்ற இந்த தொடர்பு இருக்கதே, இந்த அஜ்னபி மஹரமி என்ற இந்த உறவு இதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது நமக்கு தெரியும், மஹரம் என்று சொன்னால் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள், அஜ்னபி என்று சொல்லி சொல்லக்கூடியவர்கள் அவங்க திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட அந்த சாரார். இப்ப இதில் வந்து இந்த இரண்டு சாராருக்கு மத்தியில் இந்த உறவு முறை தொடர்புகள் எப்படி அமைய வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு கேள்வி. இப்ப மகரமானவர்கள், ஒரு மகரமான ஒரு பெண் என்று சொன்னால் அந்த மகரமான ஆண்களோடு மகரம் அல்லாத ஆண்களோடு எப்படி நடந்து கொள்வதல் என்பது சம்பந்தமாக மார்க்கம் சில வரையறைகளை நமக்கு சொல்லித்தருகிறது. இதில் ஒரு மகரம் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் மகரம் இல்லாத ஆண்கள் என்று சொல்லி சொன்னால், அதே போன்று ஒரு ஆணாக இருந்தாலும் மகரம் இல்லாத பெண் என்று வரும்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது என்றால், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், பார்வைகளை தாழ்த்த வேண்டும். அதேபோன்று அவர்கள் தனிமையை தவிர்க்க வேண்டும். தனிமையில் அவங்க இருக்க முடியாது. ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யலாது, தனிமையில் இருப்பது மார்க்கத்தில் ஹராம். அதே போன்று கை குலுக்குதல் முசாபகா செய்தல் ஹராம். அதே போன்று அந்த பெண் ஒரு மகரம் இல்லாத ஒரு ஆணுக்கு முன்னால் தனது முழு உடலையும் மறைத்தவளாக அவள் இருக்க வேண்டும். அதில் வந்து முகம் மணிக்கட்டு தவிர அந்த பகுதியை தவிர அதில் மாத்திரம் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதே போன்று தனது பேச்சில் வார்த்தைகள் என்ன செய்யக்கூடாது, குலைந்து குலைந்து பேசுதல் என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்து மார்க்கம் என்னவென்று சொன்னால், அதாவது ஃபித்னாக்கள் ஃபசாதுகள் அதே போன்று ஜினா விபச்சாரம் போன்ற அந்த வாயில்களை அடைப்பதற்காக இப்படியான வரம்புகளை மார்க்கம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இப்ப திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டியல் நமக்கு தெரியும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது உங்களுடைய தாய், உங்களுடைய மகள், அதே போன்று உங்களுடைய சகோதரி, உங்களுடைய தாய் வழி தந்தை வழி சகோதரிகள், அதே போன்று உங்களுடைய சகோதரியின் மகள், அதே போன்று உங்களுடைய சகோதரனுடைய மகள், அதே போன்று உங்களுக்கு பால் ஊட்டிய தாய்மார்கள், அந்த பால் குடி மூலமாக வந்த சகோதரிகள், இப்படியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய இந்த பட்டியல், இதில் அல்லாஹு தஆலா இப்படி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவர்கள், இதுல வந்து நாங்கள் இதுல இன்னும் சில செய்திகள் இதில் இருக்குது. அப்ப இப்படியான இந்த மஹரம் என்று சொல்லி சொன்னவர்கள், மஹரமானவர்கள் என்ற பட்டியல், இவர்களோடு நாம் இந்த நடந்து கொள்ளக்கூடிய இதே முறையை மகரம் இல்லாதவர்களோடு ஒரு பெண்ணை செய்யலாது கடைபிடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள அல்லாஹ் சொல்கிறான். மூமின்களை பார்த்தும் சொல்கிறான், மூமினான ஆண்கள் பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்வது, உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு பரிசுத்தமானது தூய்மையானது. அவர்களுடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அவைகளை பார்த்தவனாக இருக்கிறான். அதே போன்று பெண்களுக்கு அல்லாஹு தஆலா இதை சொல்கிறான். சொல்லிவிட்டு அவர்கள் வந்து அவங்களுடைய என்னது அலங்காரங்கள், சாதாரணமாக வெளியில் தரக்கூடிய அலங்காரங்களை தவிர வேலை எதையும் என்ன செய்யக்கூடாது, அவங்க வெளியிலே காட்டக்கூடாது. அந்த மஹரம் என்ற அவர்களுக்கு முன்னால் தவிர என்பதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. புகாரியில 3006 செய்தியில பார்க்கலாம், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள். அதாவது ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் செய்யக்கூடாது, தனிமையிலே இருக்கக்கூடாது, அதே போன்று ஒரு பெண் மகரமின்றி பயணம் செய்யக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. அது மாத்திரமல்லாமல் மற்றும் ஒரு செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், பெண்கள் தனியாக இருக்கும்போது அந்நிய ஆண்கள் செல்வதை நான் என்ன செய்கிறேன், தடுக்கிறேன், எச்சரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அதாவது ஒரு அந்நிய ஆணும் ஒரு அந்நிய பெண்ணும் தனித்திருப்பார்கள் என்று சொன்னால், அங்கு மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான், அங்கு மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான். அப்ப என்ன ஷைத்தான் என்ன செய்வான், அவர்களை எப்படியாவது மாணக்கிறான விஷயங்களிலே அவர்களை அந்த அழிவிலே போடுவதற்குத்தான் முயற்சிப்பான். அதே போன்று இது சம்பந்தமாக இப்படி அல்லாஹுடைய தூதர் சொன்ன சந்தர்ப்பத்திலே தோழர்கள் கேட்கிறார்கள், அதாவது கணவனுடைய சகோதரனை பற்றி கேட்கும்போது கணவனுடைய சகோதரனை அல்லாஹுடைய தூதர் அழிவென்று சொன்னார்கள். எனவே இப்படியான விஷயங்களை நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை வீட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது அங்கு ஒருவர் அமர்ந்திருக்கிறார், ஆயிஷா அவங்க வீட்டில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அப்போ ரசூலுல்லா உடைய முகத்தில் என்னது மாறுதல், அப்படி மாறுதல் தெரிகிறது. ரசூலுல்லா இதை வெறுக்கிறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, யார் ரசூலுல்லா, இவர் வந்து எனது பால்குடி சகோதரர் என்று ஆயிஷா ரதியல்லாஹு சொல்றாங்க, பால்குடி சகோதரர். அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய பால்குடி சகோதரர்களை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள், பால்குடி என்பது பசிக்காக அந்த பால் ஊட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, புகாரில 5102 செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, மஹரம் இல்லாமல், மஹரமுடைய துணை இல்லாமல் அன்னி ஒரு ஆண் இருக்கக்கூடிய இடத்தில் இரவை கழிக்க கூடாது. அல்லாஹுடைய தூதர் அதை தடுக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அது மாத்திரம் அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணோடு முசாபகா செய்யக்கூடாது. அதை அல்லாஹுடைய தூதர் தடுக்கிறார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹ்வுடைய கைகள் ஒரு அந்நிய பெண்ணுடைய கையை தொட்டது கிடையாது என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. எனவே இந்த வரையறைகள் வரம்புகளை நாம் பேண வேண்டும். நமது சந்திப்புகளாக இருந்தாலும், நம்ம சந்திப்புகள் சிலவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது அரபு நாட்டு கலாச்சாரம் சொல்றாங்க. சந்திப்புகள் ஆண்கள் பெண்கள் வேறு வேறாக இருப்பதெல்லாம் எப்படி பாக்குறாங்க, இது அரபு நாட்டுடைய கலாச்சாரம் இல்லை, இது இஸ்லாம் போதித்த உயரிய பண்பாடு இது. அதாவது பெண்கள் ஆண்கள் என்பது வேறு வேறாக அமர்ந்திருப்பதெல்லாம் இஸ்லாம் கூறிய உயரிய பண்பாடுகள், உயரிய ஒழுக்க விழுமியங்கள், இவைகளை நாம் பேண வேண்டும். இன்று நீங்க நமது சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சில உறவு முறைகள் அவங்களாகவே என்ன செய்யறாங்கன்னா, மகரம் என்று கற்பிக்கிறாங்க. ஆனா மார்க்கம் அப்படி மகரம் என்று சொல்லல. உதாரணமாக தாய் வழி தந்தை வழி சகோதரர்களைத்தான் சொல்கிறது, சகோதரிகளைத்தான் மகரம் என்று சொல்கிறது, அவர்களுடைய பிள்ளைகளை மகரம் என்று மார்க்கம் சொல்லல. அதாவது சாச்சி மாமியுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்களே, அவங்கள மார்க்கம் என்ன செய்யல, மகரத்தினுடைய அந்த பட்டியல வரல. இதெல்லாம் இன்று மகரம் என்று சமுதாயத்தில் பார்க்கிறாங்க. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தீர்ப்பளிக்காத ஒன்றை நமக்கு தீர்ப்பளிப்பதற்கு மார்க்கத்தின் அதிகாரம் கிடையாது. எனவே எவை யாரை இஸ்லாம் மகரம் என்று சொன்னதோ அதை நாம் உரிய முறையில் அடையாளம் காண வேண்டும். அவர்களோடு மாத்திரம்தான் மார்க்கம் என்ன செய்கிறது, நமது சில வரையறைகளை மார்க்கம் சொல்கிறது. அப்படி இல்லை என்று சொன்னால் தூர விலகி நிற்குமாறு சொல்கிறது. அவைகளை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இதை ஏன் சொல்கிறது என்றால், அதாவது மிகப்பெரிய அழிவு விபச்சாரம் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு அழிவுக்குள் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்குத்தான் இந்த வரம்புகளை மார்க்கம் போட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்பு நமது இந்த தொடரில் இறுதி வகுப்பாக அமையும் என்பதை உங்களுக்கு மறுபடியும் நினைவூட்டிக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நாம் நடந்து முடிந்த அந்த பரீட்சையினுடைய அந்த தாள்களையும் உங்களுக்கு நாம் வழங்குவோம். அதிலிருந்து அதில் உள்ள குறை நிறைகளையும் உங்களுக்கு நாம் என்ன செய்வோம், சுட்டிக்காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இந்த தொடருடைய ஒரு பரீட்சையும் எனது சாதாரணமான ஒரு பரீட்சை நடைபெறும் என்பதையும் கூறிக்கொள்கிறோம். இதோடு முடித்துக் கொள்கிறோம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.